நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஏன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னே கூட சொல்லலாம், கனிம வளங்கள் அதிகமாக நிறைஞ்ச நாடு. திரைப்பட பாடல் கூட இருக்குது, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு. அந்த மாதிரி கனிம வளங்கள் என்னென்னலாம் நம்ம நாட்டில் கிடைக்குது, அது நம்ம தொழில்துறையில் தொழில்துறை வளர்ச்சியில் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிற விவரங்கள்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக இன்றைக்கி அரியலூர்லேருந்து புவியியலாளர் சந்திரசேகர் அவங்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். வாங்க. வணக்கம் சார்.
வணக்கம். வானொலி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். உங்களோடு இந்த தொழில் வளத்தில் கனிமங்கள் என்ற தலைப்பில் நான் கலந்துரையாடுவதிலே மிற மகிழ்ச்சி அடைகிறேன்.
இப்போ முதல்ல இந்த தொழில் வளத்தில் கனிமங்கள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, முக்கியமான கனிமங்கள் என்னென்னலாம் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன்.
கனிமங்கள் என்பது ஒரு வேதியியல் திரட்டு. இப்போ உணவுக்கு அரிசி எடுத்துக்கிற மாதிரி, ஒரு பொருள் தயாரத்திற்கு மூலப்பொருள் ஒன்று தேவை. அந்த மூலப்பொருள்ங்கிறது வந்து வேதியியல் பொருள்கள் பல கலவைகளாக இல்லாமல் தனித்தன்மை கொண்ட பொருளாக இருக்க வேண்டும். இப்போ குறிப்பாக சொன்னீங்களன்னா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம், கால்சைட், பாஸ்பெட்டிக் நாடியூல்ஸ் அப்படின்ற சொல்கிற மாதிரி, ஃபெல்ஸ்பார், குவார்ட்ஸ், இவைகள் எல்லாம் கனிம திரட்டுகள். தனியாக ஒரு இடத்துல எங்கே வந்து ஃபோல்டடாக படிஞ்சிருக்கணும், இல்லை உருமாறிய பாறைகளாக உருவாகி இருக்கணும், இல்லை அது ஆல்பைட் அனார்த்தைட் என்று சொல்லக்கூடிய வேதியியல் தேர்விலே இரண்டு கலவைகளும் ஒரு வெப்பநிலையில் கூட்டாக உண்டாகி ஒரு கனிமம் உண்டாகி இருக்க வேண்டும். இப்படி இருப்பவைகளுக்கு பேர் தான் கனிம திரட்டுகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கனிமங்கள் ஆங்கிலத்தில் வந்து இதுக்கு மினரல்ஸ் என்று சொல்வார்கள். இவைதான் மூலப்பொருள்கள், தொழில் வளத்திலே கிடைக்கக்கூடிய மூலப்பொருள்கள் ஆகும். இந்த கனிமங்கள் மிகப்பெரிய, நீங்கள் பாடல்கள் எம்ஜிஆரினுடைய பாடல் பாடியது போல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் போல, என்ன கனிமங்கள் இல்லை இந்த இந்தியாவில் என்று சொல்லுகின்ற அளவிலே, பெரிய அளவிலே கனிமங்களின் திரட்டுகள் ஆங்காங்கே தரைப்பகுதியிலும் கடல் பகுதியிலும் படிந்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய உண்மையாகும்.
சரிங்க. இப்போ இந்த கனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தாதுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு தூய்மையற்ற பலவேறு பொருள்களோட கலந்த நிலையில தான் நம்ம பூமி கடியில் இருக்குது. அதை வந்து தோண்டி எடுத்து பிரித்து எடுத்து தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் உள்ள பயன்பாட்டுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம பயன்படுத்த முடியும் இல்லைங்களா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு பயன்பாடு உள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
தாது அப்படின்னு நீங்கள் முதலே குறிப்பிட்டீங்க. கனிமங்களை பொறுத்தவரை மூன்று வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஆயில், குரூட் ஆயில்னு சொல்லணும், அதுலேருந்து தான் பிரித்து எடுக்கணும். நேச்சுரல் கேஸ் இவைகளெல்லாம் தரைமட்டத்திலிருந்து, அதுவும் காவேரி பேசின் என்று சொல்லக்கூட தமிழகத்தினுடைய காரைக்கால் பகுதியிலே வந்து நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருவாரூர், மன்னார்குடி பகுதியிலே ஓஎன்ஜிசி என்று சொல்லக்கூடிய துறப்பணத்துறை, ஆயில் துறப்பணத்துறையில் இந்தியாவினுடைய அரசு வந்து நேரடி பார்வையிலே ஆயில் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து பூமிக்கடியில் ஒரு கிலோமீட்டருக்கும் கீழே குரூட் ஆயில் என்ற வகையில் தான் இருக்கும். பெட்ரோல், டீசல் அதெல்லாம் வந்து நேரடியாக கிடைப்பதில்லை. நான் முதலே சொன்ன மாதிரி கனிமங்களை பிரித்தெடுத்தல், அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து ஓ ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம். அந்த கனிமத்தில் இருக்கக்கூடிய கூட்டுகளில் அது வேண்டாத பொருட்களை பிரித்தெடுக்க வேண்டும். அப்படி அந்த ஆயில் என்று சொல்லக்கூடிய லிக்விட் ஒரு திரவ நிலையில் இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய தங்கத்திற்கு ஒத்தான கனிமம். அது கூட இப்போது இந்தியாவில் ஒரு 10% அளவு கிடைக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் நம்மை உறுதி செய்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சிறந்த தகவலாகும். அதே போல் கனிமங்களில் தாது என்றும் கனிமங்கள் என்றும் இரண்டு சொல்லும். தாது என்று சொன்னால் இரும்பு, வெள்ளி, தங்கம் இவைகளையெல்லாம் தாது என்று குறிப்பிடுவோம். இவைகள் கூட அதுபோல் தான் பிரிக்க வேண்டும். கோளார் தங்க வகைகள் முதல்ல அது தமிழ்நாட்டு பகுதியில் இருந்தது. கோளாறில் 2 கிலோமீட்டர் ஆழத்திற்கு க்ளோசர் மைன்ஸ் என்று சொல்லுவோம், அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ், கீழே போய் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தாதுகள் வந்து ஓடி இருக்கிறது, அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதை ஓ ட்ரெஸ்ஸிங் நான் சொன்ன மாதிரி பிரிப்பாங்க. அப்படி பிரிச்சிங்கன்னா 1 டன் 1000 கிலோ எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா அதுலேருந்து பிரிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 5 கிராம் அதுவே அதிகம்னு சொல்கிறாங்க. 5 கிராம் தங்கம் கிடச்சிது, 25 கிராம் வெள்ளி கிடச்சதுனாலே அதனுடைய பயன்பாடு மிகப்பெரிய அதிகம். 2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு கீழே நம்ம ஒரு பெரிய பம்ப் மாதிரி பண்ணி அதை வந்து மைன் பண்ணி வெளியில் கொண்டுட்டு வந்து அதை பிரித்து எடுக்கிறதுங்கிறது எத்த பெரிய பணின்னு பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணதுனால தான் கோல்டோட விலை வந்து இன்றைக்கி 1 கிராம் வந்து 2500 ரூபா 3000 ரூபான்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அவ்வளவு ப்ராசஸிங், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூலப்பொருள்களில் கனிமங்கள்லேருந்து பிரித்து எடுக்கிறதுங்கிறதே ஒரு ப்ராசஸிங். அதில் எங்களை போல் புவியியலாளர்களும் மினரல் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லுவோம். அந்த கனிமங்களை பிரித்தெடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் பெரிய அளவிலே இந்தியாவிலே இருக்கிறது. அதுவும் வட இந்தியாவிலே வந்து கனிமங்களில் பெரிய அளவு சொல்லக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட கனிமங்கள் அந்த பக்கமும், அவைகளெல்லாம் தாதுகள் என்று சொல்கிறோம். கனிமங்கள் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்புக்கல், குவார்ட்ஸ், ஃபெல்ஸ்பார் அவையெல்லாம் தென்னிந்திய பகுதியிலையும் அதிக அளவு கிடைக்கிறது.
சரிங்க, இப்போ நம்ம தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றி அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாங்க. இதில் தொழில்துறையில் முக்கியமாக பயன்படக்கூடிய, தொழில் வளர்ச்சியில் முக்கியமாக பயன்படக்கூடிய கனிமங்களை பற்றி சொல்லுங்கள்.
தொழில்துறையில் பெரிய அளவில் கனிமங்கள் என்று சொன்னால் ஒரு 2-3 கனிமங்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அவையில் முதலாவது கனிமமாக நாம் எடுத்துக்கொள்வது வந்து சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்பு என்பது கால்சியம் கார்பனேட் என்று குறிப்பிடுகிறோம். அவை கோவை மாவட்டத்தினுடைய அருகிலேயும், கேரளாவில் பாலக்காடு பகுதியிலையும், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிரீம் டெபாசிட்னு சொல்லுவோம், மொத்த மலையிலேயுமே கால்சைட்டுங்கிறது ஒரு கிரீமாக டெபாசிட் ஆகிருக்கு. கோவை, மதுக்கரை, சூலூர்பட்டி, பல்லடம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓடக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு சுண்ணாம்பு கலவை. அவை கால்சியம் கார்பனேட் என்று சொல்லக்கூடிய சுமார் 95% சுண்ணாம்பு சத்தும், சிலிக்கா சத்து ஒரு 10% உள்ள அளவிலோட கனிமங்கள் கிடைக்கிறது. அவை தான் சிமெண்ட் உற்பத்தி செய்வதற்கான முதலடியான மூலப்பொருள். இவைகள் மெட்டமார்பிக் ராக் என்று சொல்லப்படுகிறோம். தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை மாவட்டம், கரூர், குளித்தலை மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியிலேயும் இந்த சுண்ணாம்புக்கல் கிடைக்கிறது. இவை மெட்டமார்பிக் ராக் என்று சொல்லக்கூடுகிறோம். இதே போல் அரியலூருடைய உட்பகுதி, தமிழகத்தினுடைய உட்பகுதியும், திருச்சிக்கு அருகிலே உள்ள அரியலூர் பகுதியிலேயும் படிக வகை சுண்ணாம்புக்கல், ஒரு காலத்திலே கடல் உள்ளே வந்ததனால் படிக வகை சுண்ணாம்புக்கல் என்று சொல்லக்கூடிய கடினத்தன்மை இல்லாத ஒரு கடல் நீர் வற்றிய பிறகு உண்டான கால்சியம் கார்பனேட். இரண்டுமே தரத்தில் ஒன்றுதான், ஆனால் அதனுடைய தன்மை வேறுபாடு. வேதியியல் தன்மையில் ஒன்றாக இருந்தாலும் இயற்பியல் தன்மையில் அவைகளுடைய கடினத்தன்மை, அதனுடைய படிவுத்தன்மை இவைகளை பொறுத்து அவைகள் வேறுபடுகிறது. இவைகள் சுண்ணாம்புக்கல் என்றாலும் இவைகள் சிமெண்ட் உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய அளவிலே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்று தமிழகத்தை பொறுத்த அளவிலே அரியலூர் என்பது சிமெண்ட் சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற அளவிலே சிமெண்ட் உற்பத்தியில் முதல்நிலை பெறுகிறது. திறந்தவெளி சுரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சுண்ணாம்பு சுரங்கங்களிலிருந்து தினமும் 100,000 டன் அளவிலே அது வெட்டி எடுக்கப்பட்டு சுமார் 60,000-70,000 டன் சிமெண்ட் உற்பத்தி செய்யப்பட்டு அது தமிழகத்தின் தேவையை மீறி கேரளாவினுடைய தேவையும் முழுவதுமாக இன்று ஆக்கிரமித்துள்ளது. அதேபோன்று வெளிநாட்டுக்கு சிமெண்ட் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிலே தமிழகத்தில் இன்று சிமெண்ட் உற்பத்தியாகிறது. மேலும் அந்த சிமெண்ட் உற்பத்தி செய்வதற்கு தேவையான எரிபொருள், நிலக்கரி என்று சொல்லக்கூடிய பழுப்பு நிலக்கரியும், திருச்சிக்கு அருகிலே உள்ள நெய்வேலி ஒரு மிகப்பெரிய திறந்தவெளி சுரங்கமாக, ஆசிய அளவிலே அது திறந்தவெளி சுரங்கமாக இன்று பார்க்கப்படுகிறது. ஒரு காலகட்டத்திலே கார்பானிஃபரஸ் என்ற யுகத்திலே அரியலூர் பகுதியை ஆரம்பித்து இன்று இருக்கக்கூடிய கடலூர், நெய்வேலி, பாண்டிச்சேரி, காரைக்கால் இவைகளெல்லாம் ஒரு கடல் சூழ் பகுதியாக மாறியிருக்கிறது. அதற்கு முன்பு அது மிகப்பெரிய வனாந்தர காடு. அந்த காடுகளில் இருந்த மரங்கள் எல்லாம் அப்படியே பூமியில் ஏற்பட்ட ஒரு சுழற்சியால் அவைகள் அமிழ்ந்து அதற்கு மேல் மண், மற்ற பொருள்கள் எல்லாம் சேர்ந்து அதை அழுத்தியதன் காரணமாக உள்ளுக்குள்ளேயே அது வெந்து கரியாக மாறியிருக்கிறது. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த கருவேழ மரத்தை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த கருவேழ மரம் பார்த்திங்கன்னா அந்த கார்பன் கண்டென்ட் வில் பி மோர், மற்ற மரங்களை நீங்கள் இது பண்ணப்போ கார்பன் வந்து அதிகமான எரி திறன் கொண்ட பொருள் அது கார்பன்ங்கிறது. அவை இந்த கருவேழ மரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் வந்து இந்த மரத்தை வெட்டி கறி போடுறோம். அந்த கறி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபாய்க்கு மேலே ஒரு கிலோ விற்கிது. 29 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் இருந்த மரங்களை எல்லாம் இயற்கையே கறியாக போட்டு வச்சிருக்கு. மரங்கள் ஒரு காலத்தில் வந்து ஒரு 40 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம், அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த மரம் வயதாகிவிடும். மரம் என்பது மனித வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் ஒரு முக்கியமான ஒன்று தான். அது காற்றை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. அப்படி இருந்த மரங்கள் ஒரு அழிவை நோக்கி போகிறதுனா, ஒரு மரம் எடுத்தாச்சுன்னா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2 மரம் வைக்கணும், 4 மரம் வைக்கணும்னு சொல்ல காரணம், மரம் வந்து ஒரு ஆக்சிஜன் நமக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலை. அப்படி இருந்த இந்த பூமியில் இருந்த அமிழ்ந்த மரங்களால் உண்டானதான் நிலக்கரி. அப்போ வெட்டி எடுக்கப்படுகின்ற நிலக்கரியும் சுண்ணாம்புக்களும் எங்கு அதிகமாக இருக்கிறது என்று முதலில் ஆய்வு செய்து அதனோட போக்குவரத்து செலவு குறைவாக இருப்பதற்காக தான் இன்று நிலக்கரி அருகிலே கிடைக்கக்கூடிய அரியலூர் பகுதியிலே ஒரே மாவட்டத்திலே 9 சிமெண்ட் ஆலைகள், தினமும் ஒரு 60,000 டன் சிமெண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய 2 கனிமங்கள் தமிழகத்தில் கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியானதும், நாம் பார்க்க வேண்டிய, அதை முற்றிலும் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியமும் அவசரமும் அறிவியல் தன்மையும் கொண்டதையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாகும்.
சரிங்க, இப்போ சொல்லும்போது இந்த சுண்ணாம்பு பாறைகளும் நிலக்கரியும் முக்கியமான கனிமங்கள் அப்படி சொல்லுங்கள். இதை தவிர நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய முக்கியமான கனிமங்கள் அதெல்லாம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
சுண்ணாம்புக்கல் கரி நீங்களாக அரியலூர் மாவட்டம் தொடர்ந்து தமிழகத்தினுடைய கிழக்கு மேற்கு பகுதியில் கிடைக்கக்கூடியது குவார்ட்ஸ் அண்ட் ஃபெல்ஸ்பார் என்று சொல்லுவோம். குவார்ட்ஸ் என்றுவது மணலினுடைய கூட்டு ராக், அது ஒரு மோல்டட் ராக், அது வந்து மெட்டமார்பிக் பாறையிலிருந்து தனியாக உருகி வெள்ளை கலராக இருக்கும். கிளாஸ் கண்ணாடி தயாரிப்பதற்கான மூலப்பொருள் அந்த கனிமம், அது வந்து குவார்ட்ஸ் என்று சொல்வோம். அதுலேருந்து சிலிக்கேட் என்பதை ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கனிமங்கள் மீன்களாக வெள்ளை மணல் என்று கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே உருக்கு பொருள்கள் தயாரிப்பதிலே கோவை மாவட்டம் தான் இந்த உலக அளவிலே முன்னணி பெறுகிறது. சைனா மேடுன்னு சொல்லுவோம், அது மாதிரி கோவை மேடு. கோவையில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் எல்லாமே தயார் பண்ணுறதுக்கு இந்த மோல்டிங் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த மோல்டிங் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மணல் தேவை. இந்த மணல் பார்த்தீங்கன்னா சிலிக்கா மணல்னு சொல்லுவோம். மணல்னாலே சிலிக்கா தான் அதனுடைய கனிம மூலப்பொருள் வந்து எஸ்ஐ ஓட்டோ என்று வேதியியல் தன்மையை குறிப்பிடுவோம். அது 99% உள்ளது. ரெண்டு, ஒன்று கரூர் பகுதியில் கிடைக்கக்கூடிய குவார்ட்ஸ், இது கடினத்தன்மை மிகுந்ததாக இருக்கும், 8% அதனுடைய கடினத்தன்மை இருக்கும். அதே இது திருத்தறைப்பூண்டியிலே கிடைக்கக்கூடிய ஒரு வகையான கனிம மணல். அந்த கனிம மணலுடைய ஹார்னஸ் தனித்தனியாக ஒரு ரொம்ப சிப்ஸாக சின்ன சின்ன மணல் மாதிரியே பிரிஞ்சிருக்கும். அவை தான் இன்று கோவை மாவட்டத்தினுடைய மூலப்பொருள் தயார் பண்ணுவதற்கு ஒரு வெசல் என்று சொல்லுவோம். அந்த பாத்திரம், அது குருசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஊத்துறதுக்கான ஒரு பாத்திரம், அதில் ஒரு கோட்டிங் ஒன்று கொடுக்கணும். அதுக்குள்ளே இந்த மணலை போட்டு, நான் சொன்ன மாதிரி இரண்டாம் வகை இரும்பு தாதுவை, இரும்பை உருக்கி நேரடியாக தொழில் வளத்துக்கு கொண்டு வருவது ஒன்று, இரண்டாம் வகை உருகிய இரும்பையே ரெண்டாவது அந்த பாலை வந்து திரும்பவும் உருக்கி ஊற்றி நமக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை நம்ம செய்யணும். அப்படி மோல்டட் செய்வதில் இரண்டாம் வகை இரும்பை உலக அளவில் உபயோகப்படுத்துவதில் கோவை தான் இன்றைக்கி முன்னணி. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயந்திரவியல் படித்தவர்கள், இயந்திர தொழில் நடத்துகிறவர்கள், இயந்திர தொழில் உரிமையாளர்கள், இவர்கள் எல்லாமே தொழில் ரீதியான வளம் பெற்றவர்கள். ஒரு 20 மணி நேரம் வேலை செய்யக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள். நீங்கள் எலக்ட்ரிக்கல் மோட்டர் ஒவ்வொரு வீட்லேயும் இல்லாமல் இல்லை, நீங்கள் ஒரு ஹெச்பி மோட்டரில் வந்து ஒரு வீட்டுக்கு தண்ணி அரைக்கணும்னா அந்த மோல்டு, அந்த மோட்டருடைய மேலே இருக்கிற பாகம் இருக்குது பாருங்கள், அது கோயம்புத்தூரில் தான் செஞ்சுருப்பாங்க. ஏதோ கோயம்புத்தூரில் மட்டுமே அந்த மோல்டு செஞ்சு தமிழகத்தில் மட்டுமே உபயோகப்படுத்தலை, இன்று உலக அளவிலேயே கோவையில் செய்கிற அந்த மோட்டாருடைய மேல் பாகம் வந்து அதுதான். அது கோவையில் மோல்டட் செய்கிறாங்கன்னா இரும்புத்தாதுவை இரண்டாம் தர இரும்புத்தாதுவாக பெரிய அளவில் பயன்படுத்துவது கோவை. ஆனால் உலக அளவிலே இரும்புத்தாது கிடைப்பதும் இந்தியாவில், இந்தியாவில் வந்து உலக அளவில் வந்து இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இரும்புத்தாது கிடைப்பதில். அது தரம் ஒவ்வொரு இடத்துலையும் குறைவாகவும் அதிகமாகவும் இருக்குது. அதனால் நேரடியாக இன்னும் இரும்பை வந்து தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை இரும்பு கனிமங்களை மட்டுமே நாம் உபயோகப்படுத்தி ஒரு ஆடட் வேல்டு மெட்டீரியல்னு சொல்லுவோம், அதனுடைய பொருளுடைய தரத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு புது டெக்னாலஜி இன்னும் நம்ம ஏன் அதை நம்ம ஈடுபடுத்தலை, அதை ஏன் ஈடுபட முடியாத சூழலில் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அத்தனை இரும்பு தாதும் இருந்தும் நாம் தாதை நேரடியாக விற்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்புக்கான மூலப்பொருளை இந்தியாவிலேருந்து மற்ற சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் கப்பலில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது பெரிய அளவில் நீங்கள் கர்நாடகம் பகுதியிலேருந்து அவைகள் ஒரு மலையிலே இரும்பு மலையாக இருக்குது, சேலத்தில் சொல்லுவாங்க அதே மாதிரி, அது ஒரு இரும்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மலையவே முழுசும் இருக்கக்கூடிய பொருள் வந்து கனிமம் வந்து Fe2O3 என்று சொல்லக்கூடியவை 30%, 40%. இதில் ஜாம்செட்பூர் என்று சொல்லக்கூடிய பீகார் பகுதியிலே மட்டுமே நாம் எடுக்கக்கூடிய கனிமத்தின் அளவில் இரும்பு தாது வந்து 98% இருக்கக்கூடியவே இருக்குது. அவைகளை எடுத்து தான் இன்னைக்கு லாரி, வாகனங்கள், பெரிய இயந்திரங்கள் இவைகளையெல்லாம் செய்யப்படுகிறது. வாகன உற்பத்தியில் வந்து டாடா நிறுவனம் வந்து பெரிய அளவிலே ஜாம்செட்பூரிலே இந்த தொழிலை செய்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கருத்தாகும்.
இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த குவார்ட்ஸ் பற்றி சொன்னீங்க, இந்த மணலுக்கும் நீங்கள் சொல்கிற குவார்ட்ஸ் அல்லது சிலிக்கா இதுகளுக்கு இடையில உள்ள வேறுபாட்டை விளக்கமாக சொல்லுங்களேன்.
மணல் என்பதுடைய மூலப்பொருளினுடைய வேதியியல் கணக்கீடு வந்து எஸ்ஐ ஓட்டும், அது 99% எஸ்ஐ ஓட்டுவாக இருக்கும். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய சார்னக்கைட் என்று சொல்லக்கூடிய ஒன்று தட்பவெப்ப சூழலால் மாறி அவைகள் வெடித்து ஆற்று நீரால் இழுத்து வருகின்ற பொழுது அவைகள் ஆறும் நீரும் வந்து ஒரு தொழிற்சாலை. நீங்கள் இந்த மணலுங்கிறது வந்து 100,000 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து பாறையாக இருந்துச்சு. அந்த பாறை உடைஞ்சி அப்படியே உருட்டிக்கிட்டு ஆற்றுல வர்றப்ப அப்படி உடைச்சி வரக்கூடிய மணலில் வந்து உடைச்சது தான் குவார்ட்ஸ். கனிமத்திரட்டில் வந்து ஒயிட்டாக இருக்கும், வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், அது வந்து கூழாங்கல்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து வெங்குச்சங்கல்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் நிறைய இடத்துல இதுக்கு பெயர் வந்து கூழாங்கல் இல்லைனா வெங்குச்சங்கல், இது வந்து குவார்ட்ஸ்னு பேர். அதுதான் மணலினுடைய தாய். அது எப்போலாம் உடஞ்சி சின்ன 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 சின்னதாக வருதோ, ஒரு 1 mm சைஸுக்கு வரணும், 1 mm to 400 mm சொல்லுவோம், அந்த சைஸுக்கு வந்துச்சுன்னா மணல். இப்படி ஒரு ஃபேக்ட்ரியில் அந்த மணல் நீங்கள் தயார் பண்ணணும்னா இன்றைக்கி சிமெண்ட் மாதிரி நீங்கள் 4 பங்கு காசு கொடுத்தாகணும். இன்று மணலை வந்து தயார் பண்ணால் தான் நம்ம இந்த கட்டிடத்துக்கு பயன்படுத்த முடியும். மணலை வந்து வேதிப்பொருள்கள் நீங்களாக, மணல் வந்து ஒரு கட்டிட தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய மூலப்பொருளாக இருக்கிறது. அவைகள் வந்து சிறு கனிமங்கள் அப்படின்னு தமிழக அரசு வந்து பிரிச்சிருக்கு, இரண்டாம் வகை சுரங்கங்கள்னு கொடுத்து. இப்போ ஆற்று மணல் எடுக்கிறது அதுக்கெல்லாம் வந்து சுரங்க விதிக்கு உட்பட்டது தான், இவ்வளோ மணல் இருக்கும். ஆனால் மணல் இருந்தால் தான் மணல், அது வந்து காசு போட்டு காசு எடுக்கிற மாதிரி. கொஞ்சோண்டு மணல் இருந்துச்சுன்னா அந்த மணலோட சேர்ந்து 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 தண்ணி வர்றப்ப மணல் வரும். ஆனால் தட்பவெப்ப சூழலில் இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 20 ஆண்டுகளாக இந்த ஆற்று நீர் பெருக்கு பாசனம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது. மழையே பார்த்திங்கன்னா தட்பவெப்ப சூழலினால ஒரு 6 மாதம் மழை இருக்கும், 6 மாதம் வெயில் இருக்குங்கிற காலம் போய் இப்போ இந்த மாதம் வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லாம் வந்து கோவைக்குள்ளே வரவே முடியாது. ஒரு காலத்தில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போலாம் மழை சொல்லு பேஞ்சிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கோவையே வெயில் அதிகமாக இருக்குது. கோவை வந்து ஒரு ஊட்டி அதை சார்ந்தது, அங்கே போனோம்னாலே ஜெலி ஜெலுன்னு இருக்குங்கிறது மாறி இன்றைக்கி வந்து வெயில் தட்பவெப்ப சூழல் மாறி இருக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கான்டினென்டல் ட்ரிப்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதி கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலத்தில் ஏற்படுகின்ற மாற்றம், எர்த் குவேக், அதனால் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்ட வகையில் உண்டான இந்த மணலை வந்து 2-3 பிரிச்சுக்கலாம். ஆற்றில் நிலப்பகுதியில் மழையிலேருந்து உண்டான ஆறுகளின் வழியாக வருகின்றவைகளெல்லாம் மணல். இது வந்து சாதாரணமான எஸ்ஐ ஓட்டு மட்டும் இருக்கக்கூடிய மணல். இந்த மணல் வந்து முற்றிலுமாக அந்த கட்டிட பணிக்கு மட்டுமே தான் பெரிய அளவிலே பயன்படுத்தப்படும். இவங்களுடைய உபயோகம் வேதியியல் அளவிலே பெரிய வகையிலே இல்லை. ஆனால் கடலில் ஏற்படுகின்ற சூறாவளியால், கடற்கரையில் ஏற்படுகின்ற சூறாவளியால் திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், கடலூர் பகுதி, அப்புறம் மரக்காணம் இந்த பகுதியெல்லாம் அந்த கடற்கரை ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மணல் ஜீனி மாதிரி இருக்கும், தரையில் வந்து படிஞ்சிருக்கும். எப்படின்னா கடல் கரையோர பகுதியில் வந்து சுழற்சி, காற்றின் சுழற்சி ஏற்படுறப்ப நம்ம தூத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஓ ட்ரெஸ்ஸிங்கில் அது ஒரு ஒர்க்கு, தூத்துறது புடைக்கிறது இதெல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அன்றாடம் வந்து உணவுக்காக நம்ம செய்கிற மாதிரியே இயற்கையும் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படி செஞ்சு வகுக்கப்பட்டதெல்லாம் அந்த சிலிக்கா சாண்ட்னு சொல்லுவோம். இவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வேதியியல் தன்மை கொண்டது. நம்ம டிடர்ஜென்ட் சோப், இன்றைக்கி உபயோகப்படுத்துகிற டிடர்ஜென்ட் சோப், கோவை பகுதியிலே அந்த மோல்டிங் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி, இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு மூலப்பொருள். பெரிய அளவிலே இது இந்த 2-ஆம் வகை கனிமம் வந்து இங்கே கோவையிலும் மற்ற பகுதியிலும் உபயோகப்படுத்தப்படுகிறது. கடற்கரை ஓரத்திலே இவைகள் பெரிய அளவிலே தயாரிக்கப்படுகிறது. டிடர்ஜென்ட் சோப்பில் இருக்கக்கூடிய சிலிக்கா இதான் மூலப்பொருள். அதே மாதிரி இதே சிலிக்கா சாண்டு தான் கிளாஸ், நாம் பார்க்குற கண்ணாடி, போட்டுக்கிற கண்ணாடி, 2வது ஷீட் கண்ணாடி, இவைகளெல்லாம் தயார் பண்ணுவதற்கும் மூலப்பொருளாகும். சிலிக்கா என்று சொல்லக்கூடிய எஸ்ஐ ஓட்டோடு CaCO3 என்று சொல்லக்கூடிய கால்சியம் கார்பனேட் சேர்ந்துச்சுனாக்கா அதோட சோடா, இது மூணையும் உருக்கி எடுத்திங்கன்னா அது கிளாஸாக மாறிடும். கிளாஸாக மாறின பிற்பாடு அதை உருக்கி தனியாக மாற்ற முடியாது. சிலிக்காவாக இருக்கிற வரைக்கும் அது வேதிப்பொருளாக இருக்கும். ஒரு மூலப்பொருளை உருக்கி ஒன்றா மாற்றிட்டோம்னா அதை திரும்பவும் சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயன்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டுமே நான் பயன்படுத்துங்க. அது ஒரு சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு தரம் உபயோகப்படுத்திட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நமக்கு ஒரு ரொம்ப ஈஸியான பொருளாக இருந்துச்சு. இப்போ பிளாஸ்டிக்கே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ள பொருளாகிடுச்சு. அந்த மாதிரி வந்து சிலிக்கா சாண்டு, ஃபெல்ஸ்பார், குவார்ட்ஸ் என்பவைகளெல்லாம் சுண்ணாம்பு, நிலக்கரி போல உபயோகத்தில் பெரிய அளவில் நேரடி உபயோகத்தில் இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் சிறிய சிறிய பொருள்கள் செய்வதற்கு மிகப்பெரிய பயனுள்ளதும் உபயோகத்திலும் உள்ளது. அது நான் சைனா மடன்னு சொல்கிற மாதிரி கோவை தான் அதை பெரிய அளவில் உபயோகப்படுத்துகிறது என்றால் அது மிகையாகாது.
சரிங்க, இப்போ அந்த நிலக்கரி பற்றி சொல்லும்போது நெய்வேலி அருகில் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது திறந்த வெளி சுரங்கங்களாக அதை வெட்டி எடுக்கிறதா சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்க சொல்லுங்களேன்.
சுரங்கம்னு சொன்னாலே ஒரு கனிமங்கள் திரட்டு இருக்கக்கூடியதை நம்ம வெட்டி எடுக்கணும். நாங்கள் புவியியலாளர்கள் வந்து அதை படிச்சிருக்கோம்னாக்க நிலத்தினுடைய தன்மைகளையும் அதில் கிடைக்கக்கூடிய அடையாளங்களையும் வச்சு இந்த கனிமம் இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். அப்படி நான் சொன்ன மாதிரி நெய்வேலி பகுதியில் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி துரப்பணங்கள், சின்ன சின்ன ஏரி, சின்ன சின்ன குளம் வெட்டும் பொழுதே பார்த்தீங்கன்னா கருப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து கரியாக இருந்தது. கரி அப்படின்ட்டு அது ஒரு 2-3 போர்வெல், அதுக்குன்னு இந்தியா அளவில் வந்து நிலக்கரி கண்டுபிடிப்புக்குன்னு தனி ஒரு நிறுவனமே இருக்குது, இந்தியா அரசு நிறுவனம். அப்படி எடுத்திங்கன்னா நெய்வேலியை மையமாக வச்சு ஒரு 45 கிலோமீட்டர் ரேடியஸில், ஒரு 45 கிலோமீட்டர் நீளம் அகலத்தில் இருக்கிற மொத்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய காடு இருந்து அந்த காடு அழிஞ்சி இந்த மண்ணுக்குள்ளே அது பதிஞ்சு, இதெல்லாம் வந்து ஒரு 29 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியான மரம் ஒரு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த புவியியல் மாற்றத்தால் கீழே அமிழ்ந்துருந்துருக்கு. அப்படி அமிழ்ந்தது அங்கே கிடைச்ச வெப்பத்தில் வச்சு அது கரியாக மாறியிருக்கு. அப்படி அந்த கரியை வெட்டி எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி படிக வகை பாறை. இப்போ இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலக்கரிகள், ஆந்திரசைட், பிட்டிமினஸ் என்று சொல்லக்கூடியும் அவையெல்லாம் வெட்டி எடுக்கிறது வந்து துரப்பண வழி சுரங்கம், அது வந்து க்ளோசர் மைன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு சின்ன சாஃப்ட் வழியாக கீழே பூமிக்குள்ளே போய் இப்போ மெட்ராஸில் வந்து ரயில் போகிறதுக்காக தொலை நோண்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நோண்டி எடுக்கக்கூடிய வகையான நிலக்கரிகள். அந்த நிலக்கரியினுடைய கலோரிஃபிக் வழின்னு சொல்லக்கூடிய தன்மையும் அதிகம். இப்போ நான் சொன்ன மாதிரி பவுனுனா 2400 ரூபா விற்குதுன்னா அது நோண்டுறதுக்கான செலவு தான் அதிகம். அந்த மாதிரி இந்த நிலக்கரி எடுக்கிறது. ஆனால் இந்தியாவிலே உலக அளவிலே திறந்த வழி சுரங்கமாக மேலே தரையிலே இருந்தே அப்படியே டைரெக்டாக பூமிக்கடியில் ஒரு 50 மீட்டர் ஆழத்துக்கும் கீழே ஒரு 20 மீட்டர் ஆழம் வரைக்கும், ஒரு 70 மீட்டர் ஆழத்துக்கு வந்து நான் சொன்ன 45 கிலோமீட்டர் ரேடியஸில் நிலக்கரி படிவுகள் இருக்குது. அப்படியே திறந்தவழி சுரங்கமாக விட்டும் பொழுது பெற்ற காசு குறையுது. நீங்கள் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தேவை மின்சாரம். இந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு இந்த நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி என்பது தான் மிகப்பெரிய மூலப்பொருள். ஒரு இடத்துல இந்த பழுப்பு நிலக்கரி எடுத்துகிட்டு வந்து அதனுடைய வெப்பத்தினால் பாய்லரில் வந்து இருக்கக்கூடிய தண்ணியை வந்து சூடு பண்ணி அதனால் ப்ளோவர் ஓட வச்சு அந்த ப்ளோயர்லேருந்து தான் நம்ம வந்து ஒரு இப்போ 4500 மெகாவாட் மின்சாரம் தேவைன்னா அந்த ப்ளோயர் ஓடும் பொழுது இங்கே கோவையை பொறுத்தவரை காற்றாடியிலேருந்து வந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். எதுனாலுமே இந்த ப்ரொப்பலரை வந்து சுத்தம் வைக்கணும். சுத்தம் வைக்கிறது ஒரு இயக்கம், அது ஒரு இயந்திரவியல் இயக்கம். அந்த இயந்திரவியல் இயக்கம் இயக்கிறதுக்கு இந்த கனிமங்கள்ங்கிறது முக்கியமான ஒன்று. அதுக்கு நிலக்கரி இந்திய அளவிலேயும் உலகத்தில் 2வது வகையிலேயும் நெய்வேலியில் தான் இப்படி தினமும் வந்து ஒரு 2 லட்சம் டன் நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுகிறது. மொத்த மின்சார தேவையிலே இன்று நெய்வேலி வந்து 75% பொருளை வந்து தென்னிந்தியா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த பகுதிகளினுடைய நிறைவு செய்யக்கூடிய அளவிலே மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அது திறந்தவழி சுரங்கத்தில் வெட்டப்படக்கூடிய கருப்பு தங்கம் என்று சொல்லக்கூடிய பழுப்பு நிலக்கரியாகும்.
சரிங்க, இந்த கனிமங்கள் எல்லாமே பார்த்தோம்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து புவியினுடைய பரப்பிலையும் அதனுடைய உட்பகுதியிலையும் ஏற்பட்ட மாற்றங்கள்னால உருவானவை. அந்த கனிமங்களை தான் எடுத்து நம்ம இப்போ பயன்படுத்திட்டு வரோம். இப்போ இதெல்லாம் தோண்டி எடுக்க எடுக்க ஒரு நாள் அது வந்து தீந்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இது தீந்து போகும்போது அப்போ இந்த தொழிலெலாம் என்ன ஆகுங்க? நம்முடைய தேவைகள் எப்படி பூர்த்தி ஆகும்?
இது ஒரு மிகப்பெரிய சிந்தனையானையும் ஒரு எதிர்காலத்தை நோக்கிய கேள்வியுமாகும். உண்மையிலே தீந்து போகக்கூடிய ஒன்று தான். ஆனால் அந்த இயற்கை பாருங்கள், எதையாச்சும் ஒன்று உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் முதலே சொன்னேன், இந்த சிலிக்கா சாண்டுன்னு சொல்கிறது கடற்கரை ஓரத்தில் வர்றதுங்கிறது. நீங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சிலிக்கா சாண்டை பூரா எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, தீந்து போயிடுச்சு. இனிமேலாம் நம்ம இல்லாமல் சிலிக்கா சாண்டே இருக்காதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய புயல் வரும். நேச்சுரல் தானே அது. இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மணல்கள் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து குவியலாக வெள்ளை மணலாக குவிக்கும். அப்படி ஒரு இயற்கை தன்னை சரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடிய, அதே மாதிரி நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய கனிமங்களை பூரா நீங்கள் வெட்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், களிமங்களே இல்லை, நம்மளாம் வாழ்க்கையே வாழ முடியாது, முதலெல்லாம் இது உபயோகமே படுத்த முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பூமியே ஒரு பக்கம் மாறிடும். இந்த நிலமே வந்து வேறொரு பகுதி, இப்போ கடலாக இருக்கிறது நிலப்பகுதியாக வந்துடும். இப்போ நீங்கள் கோடியக்கரைன்னு சொல்லக்கூடிய கடல் பகுதியெலாம் வந்து அழிஞ்சு போயிருக்குது, மாறி இருக்குன்னு சொன்னால் அந்த கோரல் ரீஃப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பவளப்பாறை திட்டுகள் வந்து இன்றைக்கி கோடியக்கரை பூரா மிஞ்சி நிற்கிது. அவை தான் இந்த கால்சியம் கார்பனேட்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்புக்கள், கடல் பாறைகள் உருவாக்கூடியது. அப்போ கோடியக்கரையெல்லாம் ஒரு காலத்தில் தண்ணி வெத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க, கடல் வேறு பக்கம் போயிடுச்சுன்னா அப்போ கோடியக்கரையில் பெரிய அளவில் சுண்ணாம்புக்கள் கிடைக்க போகுது. இதே சிமெண்ட் ஃபேக்டரி ஓட போகுது, இதே கால்சியம் கார்பனேட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி சோடியம் சிலிக்கேட் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கடற்கரை மாறும் பொழுது அந்த இடத்துலேருந்து வெட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் ஆற்றின் ஓரத்தையே பார்த்தீங்கன்னாக்கா ஆறு வந்து நம்ம பிறந்ததோ இல்லை நமது நம்ம தலைமுறைகள் வாழ்ந்ததோ முன்னாடி இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஆறு போயிட்டு இருந்த இடத்துலே இல்லை, அதனுடைய இடத்தை வந்து அது மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அப்போ மாற்றி இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அந்த மணல் அந்த இடத்துல படிஞ்சிருக்கும், அந்த மணலை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் கனிமங்களும், இந்த கனிமங்களை வந்து உபயோகப்படுத்துவதில் கடந்த நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் அறிவியல் ரீதியான வளர்ச்சியால் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேளை தீர்ந்து போயிடுச்சு, கனிமங்களே தீர்ந்துருச்சு, உலகம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காண்டினல் ட்ரிப்ட்டு மாறலை, அப்படிலாம் ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான விஞ்ஞானம் தான் மேற்கொண்டும் வந்து விண்வெளி மூலமாக வேறு ஆய்வுகளை நம்ம நடத்திக்கிட்டோம். கடலில் ஏதாச்சும் கனிமங்கள் வெட்டி எடுக்க முடியுமா? அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்ஷோர் ரீஜன் ஆயில் வந்து நான் நேச்சுரல் கேஸ் ஆயில்லாம் வந்து இந்தியாவினுடைய மும்பை என்று சொல்லக்கூடிய கடற்கரையில் 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தள்ளி கடலுக்கு கீழே 4 கிலோமீட்டருக்கு கீழே நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கனிமங்களை எடுக்கக்கூடிய புது தொழில்நுட்பங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் பொழுது இந்த கனிமங்களின் தேவைகளை குறைந்த அளவு அதனுடைய திரட்டு இருக்கக்கூடிய கனிமங்களையும் உபயோகப்படுத்தினா அதனோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அந்த கனிமங்களுடைய இருப்பை நம்ம வந்து அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி தொடர்ந்து கனிமங்கள் இருப்பை பற்றி கண்டுபிடிக்க வேண்டும். கனிமங்கள் இயற்கையால் மட்டுமே உண்டாக்கக்கூடியது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டிசைன்ஸை பண்ணிக்கணும். ஒரு 100 டன் இருந்ததுன்னா இதை செய்யக்கூடிய பொருள் பண்ணிக்கலான்னா 150 டன் நம்ம எடுக்கக்கூடாது. 100 டன் மட்டுமே எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த தேவைக்கு பயன்படுத்தினோம்னா முற்றிலுமாக இந்த கனிமம் தேவை வந்து அடுத்த தலைமுறையும் அதற்கடுத்த தலைமுறையும் நோக்கி செல்லும் என்பதுதான் என்னுடைய ஆய்வறிக்கையாகும்.
நல்லதுங்க. இதுவரைக்கும் தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய கனிமங்கள் எப்படி தொழில் வளர்ச்சியில் உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. அதே நேரம் உருவாகிறதுக்கே பல கோடி ஆண்டுகள் எடுத்துக்கிற இந்த கனிமங்களை தேவையான நேரத்தில் மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தணும்னா அதை நம்ம வருங்கால சந்ததிக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அருமையான தகவலையும் எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தொழில்துறையில் அதிகமாக பயன்படக்கூடிய கனிமங்கள் பற்றி நிறைய விவரங்கள் நமக்கு சொன்னாங்க. அரியலூர் மாவட்டம் செம்பியக்குடியிலேருந்து வந்திருந்த புவியியலாளர் சேமை சந்திரசேகர் அவங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. தொலைபேசி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு 042224310555 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.